நன்றாக தெரிஞ்ச விஷயத்துக்கு பிரத்யக்ஷத்தினால்தான் பாதகம் ஏற்படலாம், வேற பிரமாணத்தினால பாதகம் ஏற்பட முடியாது அப்படிங்கிறதுக்கு யுக்தி சொல்லிட்டே வர. அப்ப கேள்வி கேட்டால் நீலன்ன பகான்னு தெரியறது, அதுக்கு அது தப்பான பிரத்யக்ஷம், இந்த பிரத்யக்ஷத்துக்கு பாதகம் பிரத்யக்ஷத்தினால வர முடியாது, யுக்தியாகத்தானே வந்தாகணும். அதுக்கு அந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றாருன்னா, இல்லையே அங்க கூட பிரத்யக்ஷம் இருக்கு, நபத் ஆகாசத்துல நீல ரூபம் இல்லை அப்படிங்கிறது பிரத்யக்ஷத்தினால எப்படி தெரியும்னு கேட்டா, சாட்சி பிரத்யக்ஷத்தினால தெரியலாம். சாட்சி ரூபத்தையே கிரகிக்காதே, அது எப்படி ரூப அபாவத்தை கிரகிக்கும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு என்ன சொன்னார்னா, அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, ரூபத்தை கிரகிக்க தெரிஞ்சதால் சாட்சி தான் ரூப அபாவத்தை கிரகிக்குங்கிறது நியமம் இல்லை. அதுக்கு ஒரு ஏதோ ஒரு திருஷ்டாந்தம் சொன்னார், பிசாசத்தை கிரகிக்க முடியாட்டாலும் பிசாச அபாவத்தை கிரகிக்கிறதே சக்கரிந்தது அப்படின்னு, அது தப்பான இதாக இருந்தது. அதனால அவர் அப்படிதான் சொன்னார். அதுக்கு மாத்திரம் அதுக்கப்புறம் வேற ஒரு திருடமான யுக்தி சொல்ற, தமஸ்துங்கிறது சாட்சி பிரத்யக்ஷத்தினால கிரகிக்கப்படுறது அத்வைத சித்தாந்தத்திலையும் சொல்றார். அப்ப அந்த சாட்சி நீல ரூபத்தோடு கூடினதாக அந்த இருட்டு கிரகிக்கிறதோ இல்லையோ, இருட்டு கருப்பா தானே தெரியுது. அப்ப அந்த இருட்டுல இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை சாட்சி கிரகிக்கிறது, அதனால சாட்சிக்கு ரூபத்தை கிரகிக்கக்கூடிய சக்தி இருக்கு, அதனால ரூப அபாவத்தையும் அதனால கிரகிக்க முடியும். இது இன்னொரு யுக்தி சொன்னார். அது மாத்திரம் இல்ல, சாட்சி பரியந்தம் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை. சொல்லலாம், ஆனா அது வெறும் பிராத்திகாசிகமா சொல்லட்டும், சாட்சி வைத்தியம் தான், ஆனா பிராத்திகாசிகமா
எடுத்து.
அப்புறம் இன்னொரு கடைசி யுக்தி என்ன சொன்னாருன்னா, கண்ணாலேயே இதை கிரகிக்கலாம், வாயுவில் ரூபம் இல்லைங்கிறத கண்ணால தான் கிரகிக்கிறோம், அதே போல ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிறதையும் கண்ணாலேயே கிரகிக்கலாம். ஆக நீலம் நபகா, ஆகாசம் நீளமாக இருக்குங்கிற இந்த பிரமத்துக்கு பாதகமான ஞானம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஏற்படக்கூடிய ஞானம் தான் அப்படின்னு பூர்வபக்ஷம் முடிஞ்சது. அதுக்கு மேல சித்தாந்தம் சொல்றோம், நீலம் நபகா இது பிரத்யக்ஷே ஜாக்ரதி ரூப அபாவ கிரகணத்த சக்ஷுஷா சாட்சிணா ச அசம்பவா, சாட்சிணாவான் இருக்க சேவை. இவர் என்ன நினைக்கிறார்னு சொன்னா, பிரமாத்மகமான ஒரு பிரத்யக்ஷம் இருக்கும் காலத்துல அதுவே பிரதிபந்தகமா இருக்கிறதுனால அதுக்கு விரோதியான இன்னொரு பிரத்யக்ஷம் ஏற்பட முடியாது. இப்போ சுக்திய ரஜதமாக இவன் பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல அது ரஜதம் இல்லைன்னு பார்க்க முடியாது. சுக்தி ரஜதம் இல்லை அப்படின்னு தெரியறதுக்கு இந்த ரஜதங்கிற பிரத்யக்ஷம் இருக்கச்சியே வர முடியாது. இது இல்லாத சமயத்துல அது வரணும், வந்து அது வந்து ஏற்கனவே ஏற்பட்ட பிரத்யக்ஷம் பிராந்தி பிராந்தி ஞானம் அப்படின்னு தெரிவிக்கிறது. இந்த தியானம் இருக்கு, இந்த தியானத்துக்கு விரோதி ஞானத்துக்கும் அதாவது ரெண்டு ஞானம் பரஸ்பர விரோதியாக இருந்தால் அதுக்கு பிரதிபத்திய பிரதிபந்தக பாவம்னு சொல்றது வழக்கம். அந்த பிரதிபத்திய பிரதிபந்தக பாவத்துல ரெண்டு விதம் இருக்கு, ஒண்ணு குளத்தில் நெருப்பு இருக்காது அப்படின்னு நிச்சயம் இருந்தால் குளத்தில் நெருப்பு இருக்குங்கிற ஞானம் உண்டாகவே உண்டாகாது, இது ஒண்ணு. அதாவது இந்த ஞானம் அந்த ஞானத்தை வரவிடாம தடுக்கிறது, பிராந்திய வரவிடாம தடுக்கிறது ஏற்கனவே இருக்கக்கூடிய சரியான ஞானம். இன்னொன்னு என்னன்னு சொன்னா, ஏற்கனவே வந்த ஞானத்தில் அது தப்புன்னு காமிச்சு கொடுக்கும். சாந்தி ஏற்கனவே வந்துடுத்துன்னு சொன்னால் அதுக்கு அப்புறம் பின்னாடி வரக்கூடிய ஞானம் ஏற்கனவே வந்த ஞானம் தவறானது அப்படின்னு காமிச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்ப அதை தடுக்க முடியாது, அந்த ஞானம் வந்துடுத்தும். கிரகத்துல கூட குளத்துல கூட அக்னி இருக்கும் அப்படின்னு ஒருத்தனுக்கு பிரமையா இருந்தால் அப்ப அதுக்கப்புறம் அது இருக்காது அப்படின்னு தெரிஞ்சால் இப்ப இந்த ஞானம் என்ன பண்றது, இதுக்கு மேல புதுசா இன்னொரு பிரமம் வரத்தை வேணா தடுக்குமே தவிர ஏற்கனவே வந்த பிரமத்தை இதனால என்ன பண்ணலாம்னு கேட்டா அது தப்புன்னு காமிச்சு கொடுக்கும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னு காமிச்சு கொடுக்குறது. ஆக இந்த விரோதித்வங்கிறது ரெண்டு விதம். தனக்கு விரோதியான ஞானத்தை உண்டாக விடாம தடுக்கிறதுன்னு ஒண்ணு, இன்னொன்னு உண்டான ஞானத்தை தப்புன்னு காமிக்கிறது, சமத்துவ ஞாபனம் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்றாரு. இப்போ எப்படியா இருந்தாலும் இப்ப நீங்க எந்த மாதிரியான விரோதத்தை பாக்குறீங்கன்னு சொல்லணும். ஆகாசம் நீளமாகத்தான் இருக்கு அப்படிங்கிற ஞானம் தான் எல்லாருக்கும் வந்துருக்கு. அதாவது கண்ணால பார்த்தாலோ பார்க்கட்டும், இல்ல சாட்சியால பார்க்கட்டும், இவனுக்கு எப்படி தெரிஞ்சின்றிருக்கு ஆகாசம் நீளமாகத்தான் தெரிஞ்சின்றிருக்கு. அப்படி தெரிஞ்சின்றிருக்கும் போது இந்த கண்ணாலையோ சாட்சியாலையோ இந்த ஆகாசத்துல ரூபம் இல்லை அப்படிங்கிற பிரத்யக்ஷமே வரல, வர முடியாது. இந்த பிரத்யக்ஷம் இருக்கிற பர்யந்தம் அதுக்கு விரோதியான இன்னொரு பிரத்யக்ஷம் உண்டாகல. உண்டாகாததுனால இந்த பிரத்யக்ஷத்தை தப்புன்னு சொல்றதுக்கு வேண்டிய பாதக ஜானம் கண்ணாலேயோ சாட்சியாலேயோ உண்டான ஜானம்னு சொல்ல முடியாது. இதுக்கு யுக்தியால வரக்கூடிய ஜானத்தை தான் பாதகம்னு சொல்லியாகணும்னு சித்திக்காரர் சொல்றார். நீலன்னபகா இது பிரத்யக்ஷே ஜாகிருதி ரூபாபாவ கிரகணத்தை சக்ஷுஷா சாட்சினாச்ச அகம்பவா. இதம் ரஜதம் அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருக்கு. ஒரு க்ஷணம் அவனுக்கு லௌகிக சமீகரத்தினால இது ரஜதம் இல்லையேன்னு கிட்ட போனதுனால தெரிஞ்சது. ஆனா ரஜதம் இல்லைன்னு தெரியும் போது அது ரஜதம்னு தெரிய முடியாது. ரஜதம்னு தெரிஞ்சுட்டு இருக்கிறச்சே ரஜதம் இல்லைன்னு தெரியாது. ரஜதம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அப்ப ரஜதம்னு தெரியாது. ஆனா இங்கே அது நீலன்னபகானை தான் தெரிஞ்சுட்டே இருக்கிறதுனால இதுக்கு பாதகமான ஞானம் உண்டாகவே இல்லை. அசம்பவாதன அப்பேற்பட்ட ஞானம் உற்பத்தியே ஆக முடியாது. ததாச்ச பலவதி யுக்திரேவ தத் பாதிகா. அப்ப இந்த ஞானத்தை தப்புன்னு சொல்லணும்னா அதுக்கு பாதக ஞானம் பிரத்யக்ஷ பிரமாணத்தினால ஏற்படல, யுக்தியை வச்சுதான் சொல்லியாகணும். அவர் என்ன சொன்னார்னா நீலன்னபகாங்கிற ஞானத்தை பாதிக்கிறதுக்கு யுக்தி போராது. யுக்தின்னு சொன்னா அனுமானம்னு நீங்க சொல்லணும். அனுமானம்னு சொன்னா ஒரு ஹேத்துவை வச்சுட்டு சாத்தியத்தை சாதிக்கணும். ஆகாசத்துல ரூபம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறதுக்கு வேண்டிய ஹேத்து எதுவுமே இல்லை. பர்வதத்துல வன்னி இருக்கு அப்படிங்கிறத ரூபம் இருக்குங்கிறத வச்சுட்டு சாதிச்சாகணும், இல்லாட்டா சாதிக்க முடியாது. அது போல ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிறத சாதிக்கிறதுக்கு வேண்டிய ஹேத்து எதுவுமே இல்லைன்னு நியாயாமத்துக்காரர் சொல்லியிருந்தார். ரெண்டு மூணு ஹேத்து சொல்லி பார்த்து அதெல்லாம் தப்பா இருக்குன்னு வேற சொல்லியிருந்தார். அதுக்கு இவர் பதில் சொல்றார், நீங்க சொன்னபடி எல்லாம் தப்பாக இருக்கலாம் சொன்ன ஹேத்துக்கள், ஆனா ஹேத்துவே இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க நினைக்கிற ஹேத்து எல்லாம் தப்பு. ஆனால் ஆகாசத்துல ரூபம் இல்லைங்கிறத தெரிவிக்கிறதுக்கு சரியான ஹேத்து சொல்ல முடியும். என்ன சொல்லலாம், நச்சலிங்காபாவஹா, ஹேத்து இல்லை, ஆகாசத்துல ரூபம் இல்லைன்னு சொல்றதுக்கு ஞாபகமான ஹேத்து எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன், சக்ஷுரன்வய வத்திரேகாம் விதாதி ரூபாவிசேஷித பிரதீதி விஷயத்வா ரூபவத் இது லிங்க சம்பவாத். அனுமானம் பண்றேன், பெரிய அனுமானம். ஆகாசம் நீ ரூபம், ஆகாசம் ரூபம் இல்லாதது. கேட்டு என்ன சொல்ற, சக்ஷுரன்வய வத்திரேகாம் விதாயி ரூப அவிசேஷித பிரதீதி விஷயத்வாத் ரூபவத். எப்படி கேட்டு அர்த்தத்தை சொல்றது, பெருசா இருக்கு. அதாவது கண்ணை திறந்தால் தெரியுது, கண்ணை மூடினால் தெரியல. இதுதான் சக்ஷு அன்பயம். அதை சக்ஷு கண்ணை திறந்தா தெரியுது, கண்ணை மூடினால் தெரியல அப்படிங்கிறது சக்ஷு அன்பயத்திற்கான விதாயி பிரதீதி. அதாவது சக்ஷு அன்பயே பிரதீத்தி அன்வயகா, சக்ஷுர் அபாவே பிரதீத்திய பாவகா அப்படின்னு அன்வய வத்திரேகம்னு சொல்லுவோம். அந்த கண் இருந்தால், கண் திறந்திருந்தால் தெரியுது, அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த பிரதீத்தியும் இல்லை. அதான் இது அன்வையே அன்வயகா வத்திரேகே வத்திரேகா, இது இருந்தால் அதுவும் உண்டு, இது இல்லாட்டா அதுவும் இல்லைங்கிறத இந்த மாதிரி சொல்றது வழக்கம். கண் ஆக என்ன சொன்னதாச்சு, கண் திறந்தால் தெரிகிறது, கண் தெரியல, கண்ணை திறக்கலைனா தெரியல அப்படிங்கிற பிரதீதி இருக்கே, அந்த பிரதீதியில, அந்த பிரதீதி மாத்திரம் அதோட நிற்கக்கூடாது, அந்த பிரதீதியில ரூபவத்தாக தெரியல ஆகாசம். இப்பேற்பட்ட ஒரு பிரதீதியில ரூபத்தோடு கூடினதாக இருப்பதாக அது தெரியவில்லை. எது ஆகாசம். இதுக்கு திருஷ்டாந்தம் என்ன கொடுத்தாருன்னா ரூபம். ரூபமுள்ள ஒரு பதார்த்தத்தை நாம பார்க்கிறோமே, அந்த பதார்த்தத்தை எடுத்துக்க முடியாது. பதார்த்தமும் தெரியறதுக்கு கண்ணை திறக்கணும், அது கண்ணை மூடினா அந்த பதார்த்தம் தெரியாது. ஆனால் அப்படி கண்ணால வரக்கூடிய அந்த பிரதீதியில அந்த பதார்த்தம் எப்படி தோன்றது? ரூபம் உள்ளதாக தோன்றது இல்லையா? அப்ப ரூபவத்தையா பிரதீதி, ரூபம் உள்ளதாக தெரியக்கூடியதாக இருக்கு அந்த பதார்த்தம். ஆனால் அதுல விசேஷமாக தெரியக்கூடிய அந்த ரூபம் இருக்கு, அந்த ரூபம் ரூபத்துல ரூபம் கிடையாது. தார்க்கிக்காரர் என்ன சொல்லிருக்காருன்னா, குணங்கிறது திரவியத்துல தான் இருக்குமே தவிர குணத்துல குணம் இருக்காது. ரூபங்கிறது திரவியத்தினுடைய ஒரு குணம், அதனால அந்த குணத்துல இன்னொரு ரூபம் இருக்க முடியாது. ஆனால் அந்த ரூபம் கூட கண்ணாலத்தான் தெரிய வேண்டியிருக்கு. அதனால கண்ணை திறந்தா தெரியுது, கண்ணை மூடினா தெரியல. ஆனால் அப்படி வரக்கூடிய அந்த பிரதீதியில அந்த ரூபமானது விஷயமாகிறதே தவிர அது ரூபம் உள்ளதாக அந்த ரூபம் விஷயமாக இல்லை. அதனால இந்த ஹேதுவானது அந்த திருஷ்டாந்தத்துல இருக்கு. நீரூபத்தம் ரூபம் இல்லைங்கிறத சாத்தியமும் அங்க இருக்கு, ஏன்னா குணத்துல ரூபம் கிடையாது. அதனால ஹேது சாத்தியம் இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதாக நாங்க ரூபத்துல பார்த்துருக்கோம். இந்த ஹேதுவை கொண்டு ஆகாசத்திலையும் ரூபம் இல்லைங்கிறத சாதிக்கலாம். ரூபவது இது லிங்க
சம்பவம்.
பொதுவா நபகான்னு சொன்ன இந்த சேது சித்திக்காக அதாவது இப்ப நம்ம வியாப்தியை கிரகிச்சிட்டோம். இந்த ஹேதுவும் இந்த சாத்தியமும் ரூபத்துல இருக்குங்கிறது திருஷ்டாந்தத்துல கண்டு பார்த்தோம். அப்ப இதே மாதிரி பக்கத்துல இருக்கிறதாக
சொல்றோம்.
அதே மாதிரி நீரூபத்தும் அதுல
இருக்கு.
அதுக்காக என்ன பண்ற, மூலத்திலேயே இந்த விஷயம் இருக்கு, வேலை வரப்போறது. அதுல அவர் என்ன பண்றார், நீங்க சொல்ற மாதிரி இப்ப சாதாரணமா இந்த ஆகாசம் இருக்கு, இந்த ஆகாசத்தை திறக்கிறதுக்கு பாக்குறதுக்கு கண்ணை திறக்கணுமா வேண்டாமா? கண்ணை திறக்கணும். கண்ணை திறந்தாதான் தெரியும், கண்ணை திறக்கலைன்னா தெரியாது. கண் இருந்தாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாது. இந்த ஆகாசம் மேலதான் தெரியறதுன்னு இல்லை, இங்கேயும் தெரியுது, பக்கத்துலயும் ஆகாசம் தெரியுது. ஆனால் இங்க ஏதாவது அந்த ஆகாசம் நீளமா தெரியறதோ? தெரியல. பக்கத்துல நமக்கு ஆகாசங்கள்லாம் பார்க்கிற இடத்துல அந்த ஆகாசம் நீலரூபம் உள்ளதாக தெரியல. ஒரு சமயம் அது நீலரூபம் உள்ளதாக இருந்தால் பக்கத்துல அந்த மாதிரி ஏன் தெரியல? அப்ப இந்த இதை வச்சுண்டு நான் ஹேது ஆகாசத்துல இருக்குன்னு கொண்டு வரேன். அதாவது கண்ணால தெரியக்கூடிய பிரதீதியில ரூபம் இல்லாமல் தெரியக்கூடியதாக இருக்கு. இதுதான் ஹேதுவுடைய அர்த்தம். இந்த ஹேது என்னன்னு சொன்னா, கண்ணால வரக்கூடிய ஞானத்தில் அறிவில் ரூபம் இல்லாததாக தெரியக்கூடியதாக இருப்பது. இதானே ரூப அபிஷேகித்த பிரதீதி விஷயத்துவம். ரூபம் இல்லாமல் தெரியக்கூடியது அந்த மாதிரி ஆகாசம் பக்கத்துல தெரியுது, பக்கத்துல இருக்கும் போது. அப்ப இந்த ஹேதுவை கொண்டு நான் என்ன அனுமானம் பண்றேன் சொன்னா, இப்படி இருக்கக்கூடிய வஸ்து எல்லாம் நிரூபமாகத்தான் இருக்கு, அதனால ஆகாசமும் ரூபம் இல்லாததாகத்தான் இருக்கணும். ஆகையால் ரூபம் இருக்கிறதாக தூரத்துல தெரியறதேன்னு கேட்டா அது பிராந்தி. இந்த அனுமானத்தினால அது பாதிக்கப்படுறது அப்படின்னு இந்த அனுமானத்தினாலதான் அதுக்கு பாதம் சொல்லணும். நச்சலிங்காபாவா சக்குரன்வயம் வத்திரேகான் விதாயி ரூபாவிசேஷித்த பிரதீதி விஷயத்துவா ரூபவத் இது லிங்கசம் சுவா நச்ச அப்பிரயோஜகத்துவம் நபகா எரி சரூபம் சியா தடா சக்குரன்வயவியதிரேகானுவிதாய பிரதீதோ ரூப அசம்பந்திதையா விஷயோ நத்யாத் இதி தர்க்கோபவத்தே. கேட்டுவை வச்சுட்டு சாத்தியத்தை சாதிக்கும் போது எப்போதுமே ஒரு ஒரு வியபிச்சார சங்கையை ஏற்படுத்துவார். இந்த கேத்து இருக்குங்கிறத வச்சுட்டு சாத்தியம் இருக்குதுன்னு திருடமாக சொல்ல முடியுமா? ஒரு சமயம் இந்த சாத்தியம் இல்லாமலே இந்த கேத்து இருக்கலாமா அப்படிங்கிற சங்கையை கலப்பி விடுவாங்க. கலப்பி விட்டால் அந்த வியாப்தி வந்து ஆடி போடும். அதுக்காக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வியாப்தியை கிரகிக்கிறதுக்காக ஒரு தர்க்கம் சொல்லுவாங்க. இப்ப சாதாரணமா தர்க்கம் எப்படி சொல்றது, பர்வதத்துல தூமத்தை பார்த்துட்டு அக்னி இருக்குன்னு சொல்றியே, தூமம் இருந்து அக்னி இல்லாமல் இருந்தா என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்பான். அக்னி இல்லாமலும் தூமம் இருந்ததுன்னா இருக்கலாம், இருக்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் இவன் அதுக்கு தர்க்கம் சொல்லுவான். அப்படி இருக்க முடியாது, அப்படி இருந்து விட்டுன்னு வச்சுக்கோ. அப்ப இந்த தூமத்துக்கும் அக்னிக்கும் காரியகாரண பாவமே இல்லாத பொருள். தூமங்கிறது அக்னியால தான் ஏற்படக்கூடியது. அப்ப தூமத்துக்கு காரணம்னா அக்னி, அதுவே இல்லாமல் தூமம் வரும்னு சொன்னா அதை எப்படி காரணம்னு சொல்ல முடியும்? ஆகையால காரியகாரண பாவம் ஸ்திரமாக இருக்கிறதுனால இந்த தூமத்தை வச்சுட்டு அக்னி இருக்குன்னு அனுமானம் பண்ணினது சரிதான் அப்படின்னு தர்க்கத்தை வச்சு அதுக்கு பதில் சொல்லணும். அதை போல இங்கேயும் ஒரு அப்பிரயோஜகத்தை சென்றேன், நீ சொல்ற ஹேது இருக்கு சரி ஒத்துக்கிறேன், ஆனால் நீரூபமாக அது இருக்கணுங்கிறது என்ன அவசியம்? அது ரூபத்தாக இருந்துட்டே அப்படி ரூபம் இருக்கிறதாக தெரியாமல் போகலாமே, இந்த ஹேத்து உள்ளதாக இருக்கலாமே அப்படின்னு அவன் சங்கை பண்றான். அதுக்கு இவர் பதில் சொல்றார், அப்படி இல்லை, ரூபவத்தான ஒரு பதார்த்தமாக அது இருந்ததுன்னா கிட்டத்துல பார்க்கும் போது ரூபவத்தா தானே தெரியணும். அது தூரத்துல பார்க்கறதுக்கு தெரியறது கிட்டத்துல பார்க்கறதுக்கு தெரியல அப்படிங்கிறது எப்படி ஒத்துக்க முடியாது இல்லையா? ஒத்துக்க முடியாது. அதனால இது நிஜமாகவே ரூபம் உள்ளதாக இருக்குமானால் இதுனா என்ன ஆகாசம், அது கிட்ட பார்க்கறதே கூட ஒரு தடவாவது அது ரூபம் உள்ளதாக தெரியணும், கண்ணுக்கு தெரியணும், ஆனா அப்படி தெரியவே இல்லை. ஆகையால இந்த ஹேது இருந்தால் இந்த சாத்தியம் அவசியம் இருக்கணும். இதுக்கு மேல ஒரு ஒரு தர்க்கம் அவர் சொல்லியிருக்கார், அப்ப இது சிதறி சொல்லியிருக்கார். அவர் என்ன சொன்னாருன்னா அது நிஜமாகவே ரூபவத்தாக இருக்கட்டும், பக்கத்திலேயே ரூபம் தெரியலேன்னு சொன்னா சாமி பெற்ற தோஷம்னு சொல்லலாம். இந்த பனி எல்லாம் இருக்கே, அதாவது திருஷ்டாந்தம் காமிச்சாரு, இந்த பனியை வந்து கிட்டத்த போனா தெரியாது, தூரக்க போனா தெரியும், தோஷமாக இருக்கிறதுனால அந்த ரூபம் தெரியல அப்படின்னு சொல்லலாமே. அப்படி இல்லை, இந்த இடத்துல வித்தியாசம் இருக்கு, அந்த பனியே தெரியல, கிட்ட இருக்கும் போது பனியும் தெரியல அதனுடைய ரூபமும் தெரியல ரெண்டுமே தெரியல, ஆனா இங்க ஆகாசம் தெரியறது ரூபம்தான் தெரியல, இந்த வித்தியாசம் இருக்கு. அதனால ஆகாசம் ஆகாசமே தெரியலேன்னு சொன்னா சரி சமீபத்துல அது தெரியல போல தெரியாது அப்படின்னு சொல்லிடலாம், ஆனால் ஆகாசம் இருக்குன்னு தெரிஞ்சு ரூபம் மாத்திரம் தெரியாமல் இருக்கிறதுனால இங்க வந்து நிஜமாகவே அதுல ரூபம் இல்லைங்கிறது தீர்மானமாகிறது. இதை வந்து இந்த போட்டியை அவர் எடுத்துக்காமிக்க, நச்ச இஷ்டாபத்திகி சவிதே ரூப அசம்பந்தித்தையா நபசகா சித்தேகே சர்வஜன சம்மதத்வா. அதாவது ரூபம் பக்கத்துல பார்க்கும்போது இந்த ஆகாசத்துல எந்த ரூபமும் தெரியலேங்கிற விஷயம் எல்லாருமே ஒத்துண்ட விஷயம், நீளமா தூரத்துல அது தெரியறதே தவிர பக்கத்துல அந்த ஆகாசம் அந்த மாதிரி தெரியலேங்கிறது தெரியும். இங்கே அங்க போயிட்டு அங்கேயும் இதே மாதிரி தெரியாது. அது அதுவும் நிறைய சொல்லியிருக்காரு சித்துபாச்சாரியர் சொல்றாரு, அந்த இடத்துல அவ்வளவு நீளமா தெரியறது சரி அங்க போய் பார்ப்போம், போய் பார்த்தா அங்க இல்லை அங்க நீளமா தெரியல, ஆனா கிட்ட போக போக ரூபம் இல்லைன்னு தெரியுது, தூரத்து இருக்கிறதுக்கு ரூபம் இருக்கிறதா தெரியுது, அதனால இது ரூபம் இல்லை பிராந்தின்னு சொல்றோம். நபசகா சாட்சி வேத்தியதாயாம் அப்படி சக்ஷுரன்வயவியதிரேகான விதானம் அவர்ஜனீயமேவ அந்நா அந்தஸ்தாபி தத்கிரகணம் சியா. இந்த ஆகாசங்கிறது இருக்க இதுல பெரிய சர்ச்சை இருக்கு, இத கண்ணால பார்க்கக்கூடிய வஸ்துதானா அப்படின்னு தார்க்கிகிட்ட கேட்டால் ஆகாசம் கண்ணால பார்க்கவே முடியாது அப்படின்னு, அது அதீந்திரியமான பதார்த்தம், ஏன்னா ரூபமுள்ள திரவியத்தை தான் கண்ணால பார்க்க முடியும், ஆகாசத்துல ரூபம் கிடையாதுங்கிறதுனால இதை கண்ணால பார்க்க முடியாது. இவன் ஏதோ நீளம்னு பார்க்கறானு நீளத்தை பார்க்கறானே தவிர ஆகாசத்தை பார்க்கல, நீளத்தை பார்க்கட்டும், நீளங்கிறது அங்க இருக்கக்கூடிய பிரகாசத்துடைய சம்பந்தத்தினால பார்த்திவம் அங்க இதெல்லாம் கலந்து இருக்கிறதுனால ஒரு ரூபம் இவனுக்கு தெரியுது, ஆகாசத்தை இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கான், அது ரெண்டையும் சேர்த்து நீலநபா அப்படின்னு இவன் சொல்லிடுறானே தவிர இவன் ஆகாசத்தை பார்க்கறதே கிடையாது அப்படின்னு தார்க்கிகாரி சொல்றான். அப்ப ஆகாசம் கண்ணுக்கு தெரியாத விஷயமாச்சு. இந்த மீமாம்சக்காரில பட்ட மீமாம்சக்காரில் என்ன சொல்றான்னா, ஆகாசம் கண்ணுக்கு தான் தெரியும், சாட்சுஷம். ஏன்னா கண்ணை மூடினா தெரியல, கண்ணை திறந்தா தெரியுது, ஆகையால அது கண்ணால தெரியக்கூடிய விஷயம்தான். ரூபம் இல்லாமல் எப்படி தெரியும்னா, அதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. எப்ப நம்ம அனுபவத்தை அனுசரித்து தான் நீ அந்த நியமத்தை எல்லாம் கல்பனம் பண்ணணும். கண்ணை திறந்தா தானே தெரியுது, கண்ணை மூடினா தெரியலையோனோ. அதனால கண்ணால தெரியக்கூடிய விஷயம்தான் ஆகாசம் அப்படின்னு சாட்சுஷம்னு சொல்றான். நம்ம சாட்சுஷம் இது மீமாம்சக்காரன் சொல்றான். பாஷ்யக்காரர் அப்பிரத்யக்ஷேபி ஆகாஷே பாலாக தலமனிதா அத்தியத்தியந்தி அப்பிரத்யக்ஷே அபி ஆகாஷேன்னு ஆகாஷத்துக்கு விசேஷணம் போட்டார். அதாவது அது பிரத்யக்ஷம் இல்லையே, சரி அப்படி இருந்தாலும் அதுல தலம் மலினதா எல்லா அத்தியாசம் வரலாம்னு சொன்னார். அபிசப்தம் போட்டதுனால அது பிரத்யக்ஷம்னு நினைக்கிறார். பிரத்யக்ஷம்னு நினைச்சாலும் அந்த இவா மாதிரி, அதாவது பாட்ட மீமாம்சா சொல்ற மாதிரி சாட்சுக பிரத்யக்ஷம் அதுக்கு இல்லை, அதுக்கு சாட்சி பிரத்யக்ஷம்னு அதை விவரணம் பண்ணியிருக்கார் விவரணாச்சாரியர். நபகாங்கிறது ஆகாசங்கிறது சாட்சி வேத்தியம். சாட்சி வேத்தியம்னு சொன்னா இவன் கண்ணை திறக்க வேண்டிய அவசியமே இருக்காதே அப்படின்னு நினைக்க வேண்டாம். சாட்சி வேத்தியமாக இருந்தாலும் அதை தெரியறதுக்கு கண்ணை திறந்தாகணும், அப்பதான் தெரியும். அதுக்காக சாட்சுஷம் இல்லை. இதுக்கு என்ன உதாரணம்னு சொன்னா, பிரம்மத்துல அவன் வந்து ரஜதத்தை பார்க்கறான் சுத்தியில, அந்த ரஜதங்கிறது கண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லை. நாம நினைச்சுட்டு இருக்கோம் அது கண்ணால பார்க்கறோம் அப்படின்னு, அது வந்து சாட்சி வைத்தியம். ஆனால் சாட்சி வைத்தியமா இருந்தாலும் கண்ணை திறந்தாதான் தெரியும், கண்ணை மூடினா தெரியாது, அப்படிதானே. அந்த சுத்தியில இருக்கிற ரஜதம் சாட்சி வைத்தியம், அப்படிதான் சித்தாந்தம். ஆனால் கண்ணை திறக்காம தெரியுமா, தெரியாது. கண்ணை திறந்தாதான் தெரியும், ஏன்னா கண்ணு வேற ஒரு காரணமாக அங்க தேவைப்படுறது. கண்ணை மூடினா அது போயிடுறது, அதனால அதை பார்க்க முடியாம போயிடுறது, இப்படின்னு இருக்கு. அதை போல இந்த ஆகாசம் இருக்கு, இது கூட சாட்சி வேத்தியமாக இருந்தாலும் அதுக்கு கண்ணு தேவைப்படுறது, கண்ணு திறந்தாகணும் அப்படிங்கிறத இவர் சொல்றார். நபசகா சாட்சி வேத்தியதாயாமபி சக்ஷுரன்வயோக்கியத்திரேக்கான விதானம் அவர்ஜனீயமேவ. அதாவது அது அவசியம் தான், அது தேவைதான், தேவையானது தான். அந்நியா அந்தத்தியாபி தத்கிரகணம் அவன் கண்ணே வேண்டாம் சாட்சி வேத்தியம்னு சொல்லிட்டா, அப்ப வந்து குருடனுக்கு கூட ஆகாசம் தெரிய வேண்டிய அவசியம் ஏற்படும். ஆனா குருடனுக்கு தெரியவில்லை, நமக்கே கண்ணை மூடினா தெரியவில்லையே, கண்ணை திறந்தாலும் தெரியும். ஆகையால எல்லாருக்குமே அது சாட்சி வேத்தியம்னு சொல்ற பட்சத்துல கூட சக்குரிந்திரியத்தினுடைய சகாயம் தேவைப்படுறது. இதையே இவர் நிரூபணம் பண்றாருன்னு சொன்னா, இப்படி சொல்லலைன்னா வேதாந்தி மதத்துல இவன் சொன்ன ஹேத்து அங்க இல்லைன்னு சக்குரன்வயோக்கியத்திலேயேக்கான விதாயி பிரதீதி விஷயத்துவம் போட்டிருக்காரு. சக்குரன்வய வேதிரேகமே இல்லை, சாட்சி வேத்தியம்னா அது அப்படின்னு அவன் கேட்பான். அதுக்கு சொல்றான், சாட்சி வேத்தியமாக இருந்தாலும் அந்த சக்குரன்வய வேதிரேகங்கிறது அங்க தேவைப்படுறது. இல்ல, ரூபாவிசேஷ பிரதீதி விஷயத்துங்கிறது ஸ்வகிந்திரிய ஜன்யமான பிரத்யக்ஷத்திலும் இருக்கு. ஸ்வகிந்திரியத்தினால தொட்டு பார்க்கறக்க ரூபம் இல்லாமல் அது தெரியக்கூடியதாக இருக்கு. ஆனா அது ரூபம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால கண்ணால தெரியும் போது ரூபம் இல்லாமல் தெரிகிறதுன்னு சொல்ல வேண்டிய. விசாரம் வருது இந்த ஹேத்து மற்ற இடத்துலயும் இருக்கு, விஷயத்தும் இருக்கு. ஆனா ரூப வத்தாகவே அதெல்லாம் இருந்துட்டு இருக்கு அந்த பதார்த்தம். நச்ச பஞ்சீகரணாத் ரூபவதாரப்தத்வேன தமஹா நமசா நிரூபத்துவம் பாதிதம் இது வாக்கியம். இப்போ சொல்லிட்டேன், இப்போ ஆகம பாதம் வந்து ஆகாசத்துல ரூபம் இல்லைன்னு சாதிக்கிற ஹேத்துவை கொண்டு அனுமானத்தினால அது தப்பு. உனக்கோ பஞ்சீகரணம் ஆயிருக்கு. பஞ்சீகரணம்னு சொன்னா அஞ்சு பூதங்களும் எல்லாத்தையும் கலந்து கிடக்கு. கலந்து கிடந்தா நாம பார்க்கக்கூடிய ஆகாசத்துல ரூபம் இருக்குதான் இருக்கணும். ரூபங்கிறது அந்த மூணு பூதத்திலையும் இருக்கக்கூடிய குணமாச்சே. மூணு பூதம்னா தேஜஸ் ஜலம் பிருத்திவி மூணுக்கும் உள்ள குணம் அது. இந்த மூணு பாகமும் அதுல கலந்துருக்கு இந்த ஆகாசத்துல. கலந்தாச்சுன்னா அத வந்து ரூபம் இருந்துதானே ஆகணும், இல்லாம எப்படி ஆகும், எங்க போகும் அப்படின்னு கேட்டா. பஞ்சீகரணாது ரூபவதாரப்தத்வேன நபசா நிரூபத்துவம் பாதிதம் இது வாச்சு. நபத்துல ரூபம் இல்லைன்னு சொன்னது தப்பாகும். இவர் சொன்னார் திருவிற்கரண பட்சே அஸ்ய தூஷணத்தை அனவகாச. தப்பிச்சும் போறதுக்காக முதல்ல சொல்லி வச்ச, நீ என்ன பஞ்சீகரணம்னு சொன்னால் அந்த ரூபம் ஆகாசத்துல இருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். திருவிற்கரணம் தான் சொல்லியிருக்கு ஸ்ருதியில. திருவிருத்தம் திருவிருத்தம் ஏகைகான் கரவாணின்னு திருவிருத்தனா இந்த மூணு பூத்துங்கிறது தான், தேஜஸ்து ஜலம் பிருத்திவி, இதை மூணத்தான் அவர் திருவிற்கரணம் கலந்திருக்காரே தவிர ஆகாசத்தையும் வாழ்வையும் விட்டுவிட்டார், ஒன்றும் கலக்கலை, அது சுத்தமா இருக்கு. ஆக அந்த ஆகாசத்துல ரூபம் வரது
இல்லை,
அந்த இடத்துல சொல்லல. அதனால அது ரூபம் இல்லாமலே இருக்கு இருக்கலாம், ஆனா இது சரியான சமாதானம்னு நினைக்கப்படுது. இது வந்து சும்மா ஒரு சொல்லி வச்சார் அவனுக்கு வாய அடைக்கணுங்கிறதுக்காக. திருவிற்கரணே அஸ்ய தூஷணஸ்ய அனவகாச. பாமதிக்காரர்லாம் திருவிற்கரண பட்சம்தான் சரின்னு சொல்லிட்டு இருக்கார். அவர் எந்த ஆட்சேபம் சொல்ற, அவருடைய அபிப்பிராயம் இந்த மாதிரி ரூபவத்துவங்கள்லாம் வந்துடும் அப்படின்னுங்கிறது தான் கற்பகருக்காரர்லாம் சொல்றார். ஆனா அது கூட தப்பான அபிப்பிராயம் தான். பஞ்சீகரணம் தான் நியாயமான சாஸ்திர சம்மதம், சாந்தோக்கிய ஸ்ருதிக்கும் அதுதான் விவக்ஷிதம், சம்பிரதாயமா வந்திருக்கு. இவர் சொன்ன எந்த ஆபத்தும் அந்த பஞ்சீகரணத்துல வரது இல்லைங்கிறத நிரூபணம் பண்ணியிருக்கார் நிறைய. இங்கேயும் சொல்ற பஞ்சீகரண பக்ஷேபி அபஞ்சீகரண தசாயாம் எஸ்மின் பூத்தே யோ குணா சக பஞ்சீகரணாத் வியவஹார யோக்யோ பவதி இத்தேதாவன் மாத்திர அபிபுகமாத் ந ஆகாஷே ரூபாரம்ப பிரசங்கா. யோ குணா சக
எஸ்மின் பஞ்சீகரணாத்
சக தஸ்மின் இல்லையா,
தஸ்மின்
பஞ்சீகரணே கேட்கலாம். அந்த பூத அதாவது பஞ்சீகரணத்தினால என்ன ஆகிறது அதை முதல்ல பார்க்கணும். எல்லாம் கலந்துட்டா கலந்து சஹா தப்பின் பஞ்சீகரண விவகார யோகம் பஞ்சீகரணங்கிறது அஞ்சு மகாபூதங்களை அவர் திருஷ்டி கொண்டினார் முதல்ல. இந்த அஞ்சு மகாபூதங்களும் அபஞ்சீகிருதம் அதாவது சுத்த தன்மாத்திரம்னு சொல்ற மாதிரி இருக்கு, அதுல வேற எந்த கலப்பும் இல்லாது. இப்படி இருக்கக்கூடிய பதார்த்தம் எதுவுமே விவகாரத்துக்கு யோக்கியமாக இல்லை. அதனால ஏன்னா அந்த ஆகாசத்துடைய சப்தம் கிரகிக்கும்படியாக இல்லை, வாயுடைய ஸ்பர்ஷம் கிரகிக்கும்படியாக இல்லை, இந்த மாதிரி அந்தந்த பூதங்களுடைய குணம் எதுவுமே பிரத்யக்ஷ யோக்கியமாக இல்லை. இப்படி இருக்கும்போது அந்த பரமாத்மா என்ன பண்ணினார், விவகாரம் சித்திக்கணுமே, இதெல்லாம் தெரியாம போயிடுச்சுனா விவகாரமே வராது, இந்த பஞ்ச இந்திரிய விஷயங்கள்லாம் சித்திக்க தெரியாம போயிடுமேங்கிறதுக்காக இதுல ஒரு வேலை பண்ணினார். அவர் என்ன பண்ணார்னா எல்லாத்தையும் கலந்தார், கலந்து தனித்தனியா பண்ணார். கலக்கிறதும் போதும் அவர் வந்து ஜாகிரதையாக ஒரு பாகம் அதிகமாக இருக்கும்படியாக கலந்தார். அதாவது ஆகாசம் எல்லாம் கலந்ததுக்கு அப்புறம் ஆகாசத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆகாசத்துல பாதி பாகம் ஆகாசத்தினுடைய பாகமும் மற்ற அறபாகத்துல பாக்கி பூதங்களுடைய பாகமும். இதே மாதிரி அவர் அஞ்சு பூதத்தையும் பண்ணார். இப்ப பிருத்திவி எடுத்துட்டோம்னா பிருத்திவியில பாதி பாகம் பிருத்திவியுடைய பாகம், பாக்கி பாகத்துல பாக்கி எல்லா பூதங்களுமே அதுல கலந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த பாகம் ஒண்ணு அதிகப்படியாக இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் வைசேஷியாத்து தத்வாத தத்வாதான்ற சூத்திரம். அவர் கலக்கும்போது எல்லாம் சமமாக கலந்துடல, ஒரு பாகத்தை கூட வச்சு இன்னொரு பாகத்துல எல்லாமே சேரும்படியாக அந்த மாதிரிதான் கலந்துருக்காருங்கிறது இந்த சூத்திரம் பிரமாணமாக இருக்கு. இந்த பாகம் அதிகமாக இருக்கிறதுனால இப்ப வந்து நம்ம எந்த பாகம் அதிகமா இருக்கோ அதை வச்சுதான் அதுக்கு பேரு. பிருத்திவி பாகம் அதிகமா இருக்கிறதுனால அதுக்கு பிருத்திவின்னு பேரு, ஜலம்னு பேரு, தேஜஸ்ஸு வாயு ஆகாசம்னு பேரு. இதுல இப்ப பஞ்சீகரணம் பண்ணதுனால என்ன நடந்தது, என்ன ஆச்சு, பஞ்சீகரணம் பண்ணறதுக்கு முன்னாடி என்ன ஒண்ணு ஆகல, எந்த ஒரு காரியம் நட இல்லாம போகும் போல இருந்ததோ அது நடந்தது. பஞ்சீகரணம் பண்றதுக்கு முன்னாடி அதுல உள்ள குணமானது விவகார யோகியமாக ஆகல, பிரத்யக்ஷமாகாமல் இருந்தது. பஞ்சீகரணம் பண்ணினால அதுல இருக்கக்கூடிய குணம் பிரத்யக்ஷமாகி, ஆகாசத்துல உள்ள சப்தம் பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி கேட்க முடியாததாக இருந்தது. பஞ்சீகரணம் பண்ணினால ஆகாசத்தினுடைய குணம் அபிவியக்தமாச்சு, அந்த சப்தம் காதுக்கு கேட்கும்படியாக ஆச்சு. அதே மாதிரி பஞ்சீகரணம் பண்ணினால வாயுடைய ஸ்பரிசங்கிற குணம் நாம் அறியும்படியாக ஆனது. அதுக்கு முன்னாடி அந்த ஸ்பரிசம் தெரியும்படியாக இல்லை, இப்ப தெரியறது, இந்திரியத்துக்கு தெரியறது. இந்த மாதிரி ஆகிறது தான் பஞ்சீகரணத்தினுடைய பிரயோஜனம். பாஷ்யக்காரரே அந்த சொல்லியிருக்கார், வியவஹார சித்தியர்த்தஞ்சேதம் பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லியிருக்கார். திருவர்க்கரணம், திருவர்க்கரணம் பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணம். வியவஹார பிரசித்தியர்த்தஞ்சேதம் திருவர்க்கரணம்னு பாஷ்யத்தில் வாக்காரு. அப்படின்னா இது பண்ணலைன்னா இந்த விவகாரம் சித்திக்கிறது இல்லை. விவகாரங்கிறது பிரத்யக்ஷம், அந்த விஷயம் பிரத்யக்ஷம், அந்த விஷய பிரத்யக்ஷம் வரத்துக்காகத்தான் திருவர்க்கரணம் பண்ணினார். அதனாலே இந்த அபஞ்சீகிருத பூதங்கள் எல்லாம் பரஸ்பரம் கலந்து பஞ்சீகரணம் பண்ணினதுனால எல்லா பூதத்தினுடைய குணமும் அதுல கலந்து தெரியும் அப்படிங்கிறது இல்லை. அந்தந்த பூதத்துல எந்த குணம் இருக்கோ தெரியாமல் இருந்த அந்த குணங்கள் இந்த பஞ்சீகரணம் பண்ணினத்தினாலே அபிவியக்தமாச்சு, இவ்வளவுதான். அதனால ஆகாசத்துல இருக்கக்கூடிய குணம்தான் பஞ்சீகரணத்தினால அபிவியக்தமாகுமே தவிர, பஞ்சீகரணம் பண்ணினத்தினால ஆகாசத்துக்கு இல்லாத ரூபங்கிற ஒரு குணம் அதுக்கு வந்து சேராது. இந்த பஞ்சீகரணம் பண்ணினதுனால புதுசா ஒரு குணமும் அதுல வரல, இருக்கிற குணம் அபிவியக்தமாச்சு. அப்ப ஆகாசத்துல இருக்கிற குணம் என்ன? சப்தம் தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அதனால அந்த சப்தம் ஒண்ணுதான் அபிவியக்தமாகுமே தவிர புதுசா அதுல ஸ்பரிசம் ரூபம் எந்த குணமும் வந்து சேராது. அதனால பஞ்சீகரணம் பண்ணினா அப்ப ரூபம் ரூபவதாரம்பத்தேன்னு ரூபவத்துவம்னு நீ சொல்றது வெறும் உளற அந்த மாதிரி வரவே வராது. பஞ்சீகரண பட்சேபி அபஞ்சீகரண தசாயாம் எஸ்மின் பூதே யோ குணா சா, பஞ்சீகரணம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பூதத்துல என்ன ஒரு குணம் நிஜமாக இருந்திருக்கோ அந்த குணமானது அது அந்த பூதத்தில் பஞ்சீகரணா வியவஹார யோக்கியோ பவதி. பஞ்சீகரணம் பண்ணினால அது வியவஹார யோக்கியமாகும், புதுசா எந்த குணமும் வந்து சேராது. இது ஏதாவன் மாத்திர அபிமுகமா ஆகாஷே ரூபாரம்ப பிரசங்கா, அதனால ஆகாசத்துக்கு ரூபம் வந்துருத்தோம்னு சொல்ல முடியாது. பஞ்சீகரணத்தினால எந்த குணமும் புதுசா வராது. நச்ச நாயம் சர்பா இது உத்தேபி இமேவம் வததி பரம் அபி புன பராமர்ஷ பசியதி இது பிரதிவச்சன தரிசனா ந சப்தமாத்திரம் ரஜ்ஜு சர்பாதி பிரம நிவர்த்தகம் கிந்து பிரத்யக்ஷமேவ இது வாக்கியம். இதுக்காக ஆரம்பத்துல பிரத்யக்ஷத்துக்கு கூட மற்ற ஞானங்களினால பாதம் வரும்னு சொல்லும் போது பல திருஷ்டாந்தங்கள் காமிச்சுட்டு வரும்போது ஒரு உதாரணம் இதையும் காமிச்சார். அவன் சர்ப்பமாக பார்த்துட்டு இருக்கான் அந்த வஸ்துவை, சர்ப்பம் தெரிஞ்சுட்டு இருக்கு. அந்த ஆப்தன் என்ன சொல்றான்னா இது சர்ப்பமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்படி சொல்லும் போது அந்த ஆப்தனுடைய வாக்கால ஏற்பட்ட ஞானம் இது சாப்த ஜானம், இந்த ஜானம் அவனுடைய பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு, பிரத்யக்ஷ பிரமத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கு. ஆக பிரத்யக்ஷ பிரமத்துக்கு பரோட்ச ஜானம் கூட பாதகம் ஆகலாம்னு இந்த உதாரணத்தை காமிச்சார். அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல அங்க இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்கணும், இது சர்ப்பம் இல்லைன்னு அந்த இவன் ஆப்தன் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த பிராந்தன் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் சில இடத்துல. கிம் ஏவம் வததி பரம் அபி புன பராமர்ஷ பசியசி, நீ வேற வாயால சொல்றது மாத்திரம் தானா இல்ல பார்த்து சொல்றியா, நீ அதாவது பார்க்காமலே வெறுமை சொல்றியா இல்ல நீ பார்த்திருக்கியா, இது எதுக்கு அவன் கேட்கணும்? இவன் வாக்கால வரக்கூடிய ஞானம் மாத்திரம் இவனுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்றதுக்கு போருமானதுன்னு சொன்னால் அப்ப வந்து நீ பார்த்திருக்கியா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. சில சமயம் அப்படி கேட்கணும் இல்லையா, நமக்கு ஒரு பிராந்தி இருக்கும்போது எதிராளி வந்து உபதேசம் பண்ணினால் கூட நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா? அவன் எதுக்கு பார்க்கணும்? அவனுடைய வாக்கால வரக்கூடிய ஞானம் எனக்கு போருமே. அப்படி கேட்கறதுனுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டா அவன் பிரத்யக்ஷத்தினால பார்த்துக்கணும், நான் பார்த்திருக்க வேண்டாம். ஆனா அவனாவது பிரத்யக்ஷத்தினால பார்த்திருந்தால் அந்த பிரத்யக்ஷத்தினுடைய பிராபல்யத்தை கொண்டு என்னுடைய தியானத்தை பிராந்தின நான் தீர்மானம் பண்ணிக்கலாம். அப்ப அந்த வாக்கால வரக்கூடிய தியானம் கூட பிரத்யக்ஷ மூலகமாக இருக்கிறதுனால அவன் பார்த்து சொல்றான் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால பாதிக்கப்படுறதுனால அப்ப என்னாச்சு, பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷம்தான் பாதிக்கும். வெறும் சப்த பிரமாணத்தினால வரக்கூடிய ஞானத்தை இவன் பாதகமா எடுத்துக்கிறதுக்கு தயாரில்லை. நீ பார்த்திருந்தால் நீ சொன்னதை நான் கேட்கிறேன், இல்லாட்டா முடியாது அப்படிங்கிற அபிப்பிராயம் தானே. ஆக பிரத்யக்ஷத்துக்கு பிரத்யக்ஷாந்தரம் தான் பாதகமே தவிர வெறும் சப்தத்தினால வரக்கூடிய ஞானம் பாதகமாகுங்கிறதுக்கு இது உதாரணம் ஆகாது அப்படின்னு. நச்ச நாயம் சர்பா இது உக்தேபி கிம் ஏவம் வதசி பரம் அப்படி புன பராமர்ஷ்ய பசியசி இது பிரதிவச்சன தர்சனாத் பசியசின்னு இருக்கு. பசியசிதான் கிமேவம் வதசி பரம் உத அபி புன பராமர்ஷ்ய பசியசி
அக்ஷதி
சீனா பசியதி இல்ல பசியதி பசியதின்னு கதை வருதா இது பிரதிவச்சன தரிசனாக்கு ந சப்த மாத்திரம் ரஜ்ஜு சர்ப்பாதி பிரம நிவர்த்தகம் கிந்து பிரத்யக்ஷமேவா இது வாக்கியம். பிரதிவச்சனஸ்தலே பிரம பிரமாதாதி சங்காக்கிராந்தத்வேன நாயும் சர்ப்பகா இத்தியாதேகே துர்பலதையா பிரம நிவர்த்தகத்துவம். சொன்னா எல்லா இடத்துலையும் ஒண்ணும் இப்படி கேட்கறது வழக்கம் இல்லை. அதாவது அந்த ஆள் ஆள் அவன் சொல்றதே தப்பா இருக்குமோங்கிற சந்தேகம் வர இடத்துல தான் நீ பார்த்தையா அப்படின்னு கேட்கிற வழக்கம். அவர் சரியாதான் சொல்லுவார் அப்படிங்கிற தீர்மானம் இருந்தால் அப்போ அந்த மாதிரி இங்க கேட்கறது இல்லை. அப்ப இவன் கேட்கறது என்னத்துக்காக, நீ பிரத்யக்ஷமா பார்த்திருந்தா தான் நீ சொல்றத நான் நம்புவேங்கிற அபிப்பிராயத்துல இவன் கேட்கல. அவன் மேல ஒரு அப்ராமாண்டியம் இருக்கு, நீ வந்து தெரிஞ்சுட்டுதான் சொல்றியா இல்ல தெரியாமலே சொல்றியா அப்படிங்கிற ஒரு அப்ராமாண்ய சங்கை இருக்கிறதுனால, அதாவது அவன் ஆப்தன் சரியாதான் சொல்லுவான்ங்கிற தீர்மானம் இல்லாத காரணத்தினால அந்த மாதிரி கேட்க வேண்டிய நிலைமை ஏற்படுறது. அவன் சொன்னதுனால நமக்கு பிரமம் தீராது போகாதுங்கிறதுக்காக அப்படி கேட்கலையா. இப்ப கேட்கறது என்னத்துக்காக, அவனே முதல்ல பிரமாணம் தானாங்கிற சந்தேகம் இருக்கு, அதனால நீ பார்த்து சொல்றியா
அப்படின்னு
இருக்கலாமே. நினைச்சிட்டு ஏமாந்து போட்டோமேன்னு சொல்லலாமே. அதனாலதான் என்ன சொல்ற, அந்த இடத்துல பிரம பிரமாதாதி சங்காக்கிராந்தத்வேனா இவன் இப்படி சொல்றானே, ஒரு சமயம் அவன் வேற நிமிஷம் பிரமிச்சு இது சர்ப்பம் இல்லேன்னு பிரமிச்சு பேசுறானோ அப்படிங்கிற ஒரு சங்கை இருக்கலாம், இல்ல சரியா கவனிக்காமலே சொல்றானோ அப்படின்னு சந்தேகம் இருக்கலாம். அதனால இப்படி கேட்கறான், பிரதாரணைகள்லாம் இருக்கலாம், ஏமாத்தணுங்கிறதுக்காக சொல்றானோ அப்படி இருக்கலாம். அதனால அந்த இடத்துல அப்படி கேட்க வேண்டி இருக்கு. ஆப்தனா இருந்தா கேட்கறது இல்ல, தீர்மானம் இருந்தா
அதான் சொல்லாமே
இருக்கலாம்.
பாம்பு இருக்காது
எப்படியோ விதமா இருக்கலாம், ஆனால் அவன் சரியா தெரிஞ்சுட்டு சொல்றானாங்கிற சந்தேகம் இருக்கிற இடத்துலதான் நாம அந்த மாதிரி கேக்குறோம். அனாப்தத்துவ சங்க, அனாப்தன்னா என்ன தெரியுமோ, இன்னொரு பிராந்தன், அவன் சரியா தெரிஞ்சுக்காதவன், இல்ல பிரமம் பிரமாதம் விப்ரலிப்தா இந்த மாதிரி பல தோஷங்கள் உள்ளவன், தோஷம் உள்ளவன் அனாப்தன்னு வச்சுப்போம். சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா அவன் அனாப்தன், புரிஞ்சுண்டாலும் இவனை ஏமாத்தணும்னு நினைக்கிறான் சொன்ன அனாப்தன், இப்ப ஏற்பட்டவனாக இருப்பனோ அப்படின்னு சந்தேகத்துக்காக இன்னொரு தடவை கேட்டுக்கிறது. நீயும் பார்த்துதான் சொல்றியா அப்படின்னு. எத்தூ தாதிருக் சங்கா அனாக்கிராந்தத்துவம் தத்திர பிரம நிவர்த்தகத்தை இவா, அவன் விஷயத்துல இவன் அனாப்தன் இல்லைன்னு தீர்மானமா தெரிஞ்சிருந்தா அப்ப நீ பார்த்தியான்னு கேட்கறது வழக்கமே இல்லைன்னு. அவன் சொன்ன வாக்கியமே பிரமாணம், இவனுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்ணிடுறது. அதையவ தாதிருக் சங்கா அனாக்கிராந்த பித்ராதி வச்சசி ந ஈவிர் பிரதிவச்சனம் கிந்து சித்தவத் பிரவருத்தியாதிக்கமேவா. அதாவது ரொம்ப ஆப்தமானவா அப்பா ஆச்சாரியா இந்த மாதிரி ரொம்ப நம்பிக்கையானவா ஒரு சமயம் சொன்னார் இது பாம்பு இல்லடா அப்படின்னு சொன்னா ஒன்று பிரமன் நிவர்த்தி ஆயிடுறது. அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்களான்லாம் கேட்கறது கிடையாது, சித்தவத் பிரவருத்தியாதிக்கமேவ போட்டி. அதனால இப்படி கேட்கிற இடத்துல அவனுக்கு சொல்றவன் மேல நம்பிக்கை இல்லைங்கிறது.
அப்பா சொன்னா போயிடலாம்
போயிடலாம். அப்ப அதனால இவன் கேட்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்படுறதுன்னு சொன்னா அவனிடத்துல நம்பிக்கை இல்லைங்கிற காரணத்தினாலதான். அவன் மேல நம்பிக்கை இருந்ததுன்னா அப்புறம் வந்து அந்த ஞானம் சாப்த போதமாக இருந்தால் கூட இவனுடைய பிராந்தியை நிவர்த்தி பண்றதுங்கிறத லோகத்துல பாக்குறோம். இது இது ஒன்னாச்சு. இதே மாதிரி ஜுவாலைக்கிய பிரத்யக்ஷம் அப்படி ஏவமேவ யுக்தி பாத்தியம். இன்னொரு உதாரணம் அவர் சொல்லியிருந்தார், இந்த வழக்கு எரியறதோ இல்லையோ, வழக்கு எரியும் போது ஒரு அரை மணி நேரம் அது எரிஞ்சதுன்னா அந்த ஜுவாலை ஒரே ஜுவாலை தான் நாம நினைக்கிறோம். அதாவது ஏத்தி அணைஞ்சு திருப்பி ஏத்தினோம்னா அந்த ஜுவாலை மாறுபட்டு போறது, அதான் நடுப்புற அணைஞ்சு போயிடுது. ஆனா அணையாம எரிஞ்சுட்டே இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரே ஜுவாலை தான் எரிஞ்சுட்டு இருக்குதுன்னு நாம சொல்லுவோம். ஆனா இது தப்பு, இது ஒரு பிராந்தி. இது பிரத்யக்ஷமா தெரிகிறது ஒரே ஜுவாலைன்னு, ஆனா ஒரே ஜுவாலையா இருக்க முடியாது. ஏன்னா அது ஒரே ஜுவாலையா இருந்தா அந்த எண்ணெயே தீராது, அந்த ஜுவாலை ஸ்திரமா இருந்தா அந்த ஜுவாலை மாறிண்டே இருக்கு. அதாவது அந்த எண்ணெய் திரி இதனால எரியும் போது அந்த இந்தனத்தினால முதல்ல ஏற்படக்கூடிய ஜுவாலையானது உடனே க்ஷணிக்கும், அது அது போயிட்டே இருக்கு. அது வேற வேற ஜுவாலையை உண்டு பண்ணிட்டே இருக்கு. உண்டு பண்ணிட்டே இருக்கிறதுனால நடுப்புல உள்ள அந்த இடவெளி நமக்கு தெரியறது இல்லை, இடவெளியே இல்லை, நிரந்தரமாக இருக்கு. அதனால ஒரே ஜுவாலை தான் அரை மணி நேரம் வரை இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு பிராந்தி ஏற்படும். இதை நம்ம எப்படி இது தப்புன்னு கண்டுபிடிக்கிறது? இது ஜுவாலை வெவ்வேறா இருக்குங்கிறது பிரத்யக்ஷத்துக்கு தெரிய போறது இல்லை. ஏன்னா ஒன்னா தானே தெரிஞ்சுட்டு இருக்கு. இந்த நீலம் நம்பர் தான் நீளமா தெரிஞ்சுட்டு இருக்கு, நீளம் இல்லைன்னு கண்ணால பார்த்து சொல்றான்னு சொல்ல முடியாது. அதே போல இந்த ஜுவாலை வெவ்வேறுங்கிறது கண்ணுக்கு தெரிய போறது இல்லை. அப்ப என்ன சொல்லலாம், யுக்தியை வச்சுதான் சொல்லியா, இது ஒரே ஜுவாலையாக இருக்குமானால் இந்த மாதிரி எண்ணெய் தீராது, அதான் அந்த ஜுவாலை அப்படியே இருக்கணுமே, இவ்வளவு நேரம் ஸ்திரமா இருக்கணுமே அப்படிங்கிற யுக்திகளை வச்சுட்டு இந்த ஜுவாலை மாறிண்டே இருக்கு. பிரவாகம் அப்படிதானே, ஜல பிரவாகம் போறது, அந்த ஜலம் அதே ஜலம் இல்லை, போயே போயிடும். அது பிரவாகத்துல பிரவாகம் போயிட்டே இருக்கு, அப்பதான் பிரவாகம்னு பேரு. ஆனா நமக்கு ஒரே ஜலம் போயிட்டு இருக்கிறதாக தோணும். அந்த மாதிரி இந்த ஜுவாலை மாறிண்டே இருந்தாலும் ஒரே ஜுவாலையாக தெரிகிறது அப்படின்னு யுக்தியை கொண்டுதான் அந்த பிரத்யக்ஷன் தப்புன்னு புரிஞ்சுக்கிறோம். இது இவர் சொன்ன திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்துல அவர் வந்து திருப்பி ஆட்சேபிக்கிறார் ஞானாமிர்தக்காரர். நச்ச நிர்வாபித ஆரோபித ஸ்தலே ஸ்பஷ்டதர பேத பிரத்யக்ஷ பாதிதம் தத்து இது அந்நித்ராபி தீர்கேயம் நஹ்ரஸ்வா இது பேத பிரத்யக்ஷமேவ தத்பாதகம் இது வாக்கியம் சொல்ற. இங்கேயும் பிரத்யக்ஷமே சொல்லலாம். அவர் வந்து ஒரு இடம் எடுத்திருந்தார், வழக்கு ஏத்தினா அணைஞ்சு கொடுத்து மறுபடியும் ஏத்தினா அப்ப எரியிறது. இப்ப வந்து முன்னாடி அணைஞ்சு அணையறதுக்கு முன்னாடி இருந்த ஜுவாலைங்கிறது வேற, ஏத்தினதுக்கு அப்புறம் வந்த ஜுவாலைங்கிறது வேற. இதுதான் நிர்வாபித ஆரோபித ஸ்தலம். நிர்வாகத்தன்னா அணைக்கப்பட்டது, ஆரோபித்தன்னா ஏத்தப்பட்டது. இப்ப ஏற்பட்ட இடத்துல அந்த ஜுவாலை வெவ்வேறாக இருக்குங்கிறது பிரத்யக்ஷத்தின் இது வேற பிரமாணம் வேண்டியதில்லை. அந்த மாதிரி பிரத்யக்ஷத்தினாலத்தான் ஜுவாலை ஒண்ணுன்னு சொல்றது பாதிக்கமாகும். அவர் எப்பேற்பட்ட இடத்த எடுத்துட்டாருன்னா அந்த ஏத்தி அணைஞ்சு ஏத்தி இருக்கிறத இவன் பார்த்திருக்கான், அதை பார்க்காதவன் அது ஒரே ஜுவாலை. அவனுக்கு பார்க்காதவன் அதே மாதிரி இருந்த சித்த நேரத்துக்கு முன்னாடி பார்த்து பார்த்தவன் மறுபடியும் வந்து பார்த்து அது வழக்கு எரிஞ்சுட்டே இருக்கு, அப்ப ஏத்தினது இப்ப எரிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு நினைப்பான் இல்லையா. ஆனா நடுப்புற அணைஞ்சு போயிருக்குங்கிறது வேற இன்னொருத்தருக்கு தான் தெரியும், அதை இவன் பார்க்கல. அதனால அந்த பிரத்யக்ஷம் இருக்க இன்னொருத்தனுடைய பிரத்யக்ஷம் இந்த பிரத்யக்ஷம் அதுக்கு பாதகமாக ஆகுது. அவன் சொல்லுவான் இது நடுப்புற அணைஞ்சு போயிருக்கு ஏத்தி இருக்கு இப்போ, அதனால நீ சொல்றது தப்பு. அதே மாதிரி இந்த நடுப்புற ஏற்றக்கூட இல்லை, அதாவது எரிஞ்சுட்டே இருக்கு. இப்ப ஏற்பட்ட இடத்துல அதை எப்படி தப்புன்னு சொல்றதுன்னு கேட்டா அந்த ஜுவாலை மேலங்கீழும் போயிட்டு போயிட்டு வரும். ஒரு ஒரு க்ஷணம் அது கொஞ்சம் நீளமாயிரும், அப்புறம் சரி கொஞ்சம் கீழே இறங்கும், ஏறி இறங்கிட்டே இருக்கும். அதாவது தீர்க்கமாக ஆகும் ஹ்ரஸ்வமாக ஆகும். ஒரே ஜுவாலையாக இருந்தால் அது ஹ்ரஸ்வமாகவோ தீர்க்கமாகவோ அப்படியே இருக்கிறபடியே இருந்துட்டு இருக்கும், அது கொஞ்சம் மேலே கீழே இறங்குறதெல்லாம் இருக்க முடியாது. ஆகையாலே தீர்கேயம் ந ஹ்ரஸ்வா ஹ்ரஸ்வேயம் ந தீர்கா இது பிரத்யக்ஷத்தினாலே தெரியறது இல்லையா. ஆக அந்த வளத்துல இருக்கக்கூடிய ஜுவாலை பின்னமாக இருக்குங்கிறதுக்கு அது தீர்க்கம் ஹ்ரஸ்வங்கிற நீளமாக இருக்கு குட்டையா இருக்குங்கிற இந்த பிரத்யக்ஷமே தான் பாதகமே தவிர ஒரே ஜுவாலைங்கிறதுக்கு இதுக்கு அனுமானத்தினால பாகம் வந்ததுன்னு சொல்றதுக்கு இது திருஷ்டாந்தமாக ஆகாது. அன்யத்ராபி தீர்கேயம் நஹ்ரஹ்வா இது பேத பிரத்யக்ஷமேவ தத்பாதகம் இது வாக்கியம். நிர்வாபிதாரோபித அதிரிக்தஸ்தலே தாவது அயம் விசாரா. இவர் சொல்லிட்டார், நான் சொன்ன திருஷ்டாந்தம் வழக்கு ஏற்றி அணைஞ்சு மறுபடியும் ஏற்றின இடத்துல நான் சொல்லவே இல்லை. அதுக்காக நீ வந்து நீ பார்க்கல அவன் பார்த்தாங்கிற விஷயங்கள்லாம் வேண்டாம். அதனால அந்த திருஷ்டாந்தம் எடுத்துக்கவே இல்லை. ஏற்றி எரிஞ்சுட்டே இருக்கக்கூடிய இடத்துல ஜுவாலை ஒன்னா தெரியும் போது அது வெவ்வேறு அது அப்படின்னு கண்ணால தெரிய முடியாது. அப்படி இருக்கும் போது இந்த இந்த பிரத்யக்ஷத்தை பிராந்தின்னு சொல்றதுக்கு பரோட்சமான ஞானம் தான் உனக்கு வேணும் வரும். இந்த பிரத்யக்ஷத்தினால பாதம் சொல்ல முடியாதுன்னு நான் சொன்ன உதாரணம். தத்ரச்ச தீர்கேயம் நஹ்ரஹ்வா இது பேத பிரத்யக்ஷம் வக்தும் அசக்கியம். நீ அங்க என்ன சொன்னா மேலும் கீழும் போயிட்டு போயிட்டு வருது, அதனால தீர்க்கமாகவும் ஹ்ரஸ்மாவும் மாறி மாறி தெரியறதுனால இந்த பிரத்யக்ஷங்கிறது பாதிக்கப்படுறதுன்னு சொன்னேன். இந்த பிரத்யக்ஷத்துக்கு அதை பாதிக்கிறதுக்கு சாமர்த்தியமே இல்லைங்க. ஏன்னு கேட்டா எய்வ ஹ்ரஸ்வா சைவ இதானியம் தீர்கா இது ஹ்ரஸ்வத்வ தீர்கத்வாபியாம் உபஸ்திதையோ ரபேதஸ்ய சாட்சாத் கிரியமானத்வா. தீர்க்கம் ஹ்ரஸ்வம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஹ்ரஸ்வம் வேற தீர்க்கம் வேறேன்னு தெரியல. அதே ஜுவால இப்ப தீர்க்கமாகவும் கிட்ட நேரத்துக்கு ஹ்ரஸ்வமாகவும் போறான். அதுவே ஆடும் போது கொஞ்சம் நீந்தும் அப்புறம் குட்டையா குறைஞ்சும் தெரியுது அப்படின்னு தான் நமக்கு பிரத்யட்சம் வருது. அதுக்காக இந்த ஜுவாலையே வேற அந்த ஜுவாலையே வேறேன்னு தெரியலையே. நம்ம சரீரம் கூட அப்படிதானே, சின்ன சரீரம் இதுவா வளர்ந்து பெருசா இருக்குது. அப்ப எந்த அங்க பார்த்தேன்னா தீர்க்கமா போச்சே ஹ்ரஸ்வமா இருந்தது. இப்ப எந்த சரீரம் ஹ்ரஸ்வமாக இருந்ததோ அதே சரீரம் தான் இப்ப தீர்க்கமாக வளர்ந்துருக்கு அப்படிதானே நமக்கு தோன்றது. இந்த இது அந்த சரீரம் வேற இந்த சரீரம் வேறேன்னு தெரியலையே. ஆக ஹ்ரஸ்வம் தீர்க்கம்னு தெரிஞ்சதுக்காக அந்த வஸ்துவுடைய பேதம் தெரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. எய்வ ஹ்ரஸ்வா சைவ இதானியம் தீர்கா இது ஹ்ரஸ்வத்வ தீர்கத்வாபியாம் உபஸ்திதையோகோ அபேதஸ்ய சாட்சாத் கிரியமானத்வா. இந்த மாதிரி அபேதம் தான் அங்க தெரியறது. ததாச்ச ஜுவாலா பிரத்யபிஜா யுக்தி பாத்தியா. அதனால யுக்தியாலத்தான் இந்த ஜுவாலையுடைய பிரத்யபிஜையை பாதிக்கணுமே தவிர வேற வழி கிடையாது. இன்னும் ஒன்னே ஒண்ணு சொன்னா இவரோட இது முடிஞ்சு போறது. இப்போ சர்வதா பித்த தூஷித நேத்திரஸ்ய பீதசங்கா இது பிரத்யக்ஷே ஒண்ணு. சந்திர பிராதேசத்துவ பிரத்யக்ஷே ச பரோக்ஷாதிரிக்தஸ்ய பாதகஸ்ய சங்கிதுமப்யசக்கியத்வாத்து யுக்தியாதி பாத்தியதை இப்போ வக்தவ்யா. பிறந்ததுலேருந்து ஒருத்தனுக்கு வந்து கண்ணுல இந்த தோஷம் இருந்துட்டே இருக்கு, மஞ்சக்காமல இருந்துட்டே இருக்கு. அதனால அவனுக்கு சங்கம் ஆரம்பத்திலேருந்து மஞ்சளாத்தான் தெரியறது. இப்ப இவனுக்கு சங்கம் மஞ்சளாக இல்ல வெளுப்பா இருக்குன்னு பிரத்யக்ஷம் வர முடியுமா? சர்வதா பித்த தூஷித நேத்திரா. அவன் ஜீவனம் பூரா இப்படி இருந்ததுன்னு சொன்னா அப்படி இருக்கிறவனுக்கு சங்கம் மஞ்சளாதான் தெரியும். அப்ப அவன் சங்கம் மஞ்சள் இல்லே அது வெள்ளத்தான் நமக்கு தெரியறது தோஷத்தினால தெரியறது அப்படிங்கறத எப்படி புரிஞ்சுப்பான்? இன்னொருத்தன் சொல்லித்தான் புரிஞ்சுப்பான் இல்லையா? அப்ப ஆப்த வாக்கியத்திலேருந்து வரக்கூடிய ஞானத்தை வச்சுதான் அவனுக்கு பிரத்யக்ஷமா ஏற்படக்கூடிய ஞானத்தை தப்புன்னு அவன் புரிஞ்சுப்பான். அப்ப அந்த இடத்துல பிரத்யக்ஷத்துக்கு பாதகமாக பரோட்ச ஜானம் இருக்குன்னு சொல்லணும். இன்னொன்னு சந்திர பிராதேசத்துவ பிரத்யக்ஷ. அந்த சந்திரன் வந்து இவ்வளவு பெருசா தெரியறது பிராதேசங்கிறதுக்கு என்ன சொல்றது? பிராதேசம் ஒரு சான் ஒரு சான் தான் ஒரு சான் தெரியறது அப்படி அவ்வளவு அந்த அளவுல தான் நமக்கு தெரியறது. இப்படி தெரியக்கூடிய பிரத்யக்ஷத்துக்கு எங்கேயாவது இல்ல ரொம்ப பெருசா இருக்குங்கிறது பிரத்யக்ஷம் ஏற்பட முடியுமோ? இங்க இருந்துமே நம்ம அங்க ஒண்ணும் பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆகையால
ஒரு சானை விட சின்னது
இந்த பிராதேசத்துவ பிரத்யக்ஷத்துல பரோக்ஷ ஞானம் தான் பாதிக்கும். இந்த பிராதேச பிரத்யக்ஷம் தப்புன்னு சொல்றது அதான் இப்ப பரோக்ஷாதிரிக்தஸ்ய பாதகஸ்ய சங்கிதுமபி அசக்கியத்வாத் யுக்தியாதி பாத்தியத்தைவ வக்தவ்யா. அதனால யுக்தி கூட பிரத்யக்ஷத்தை பாதிக்க முடியும். நீங்க சொல்றது சரியில்லை.
Yeah.